We thank you, O God. Precious Holy Spirit. பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வசனம் புறப்பட்டு சென்று வறுமையாய் திரும்பாது. தொடர்ந்து அடிக்கடி எங்களோடு நீர் பேசுகிறீர். இன்றைக்கும் இந்த வசனம் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் மாற்றுவதாக, உம்முடைய அனாதி சுற்றச்சி அவர்கள் பிடித்துக் கொள்ளும்படி தேவாவியானவரை அவர்களை இழுத்துக் கொள்வார்களா? இயேசுவின் நாமத்திலே ஆமென். சிலுவை உன் வாழ்க்கையின் நடுவிலே. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே மெய்யாகவே அவர்கள் மனம் திரும்பி இயேசுவண்டை தங்கள் வாழ்க்கை ஒப்புவித்து அவருடைய இலவச பாவ மன்னிப்பை, அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். மரணத்தை விட்டு ஜீவனுக்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும், இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் அவர்கள் வந்து அந்த நிலையிலே அவர்கள் ஜீவிக்கும் பொழுது அநேகம் பேருடைய அனுபவம் ஆரம்பத்திலே மிகுந்த அதிர்ச்சி அடையும்படிக்கு, they are excited. அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றமும் இயேசுவினுடைய அன்பு உள்ளே வந்ததனாலே சந்தோஷமும், முன்பு ஒரு காரும் இல்லாத ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் இந்த தேவனுடைய வார்த்தையிலே ஏற்பட்டது. சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் நேரத்திலே சடுதியாக அவர்களுக்கு தடுமாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. சடுதியாக அவர்கள் தங்களை குறித்து காரியங்களை அறிந்து கொள்கிறார்கள். சே, இந்த விதமான கெட்ட சிந்தனை இது என்ன? இது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. இன்னுமாய் சில சில இன்னும் பழக்கங்கள் இன்னுமாக இருப்பதையும், இடையிடையே சில சமயங்களிலே எவ்வளவு கவனமாக இருந்தும் கோபதாபங்கள் வருவதையும், அதனாலே வாய் தடுமாறி பேசி அவர்களது சாட்சியை கெடுத்து அதன் பிறகு மிகுந்த கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்டு, தேவனிடத்திலேயும் மன்னிப்பு கேட்டு, யாரை தூக்கி எறிந்து பேசினார்களோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு, இப்படியாய் விழுவதும் எழும்புவதும் விழுவதும் எழும்புவதுமான ஒரு ஜீவியம். இன்னும் சில நேரத்தை சொல்ல போனால் ஆவியிலே நன்றாக தொடங்கி நாளாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையின் நெருக்கத்தின் காரணமோ அல்லது பிரச்சனைகள் சொந்த வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளும் இவ்விதமாக இருக்கும் நேரத்திலே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்காத நேரத்திலே இவர்களும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக விரக்தி அடைந்து அவர்கள் ஆவிக்குரிய நிலைமை தணிந்து மறுபடியும் முன்பு இருந்த அந்த ஆவேசமான கோபங்கள் அல்லது சில சில கெட்ட உணர்ச்சிகள் காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலேயே அந்த தண்ணீருக்கு மேலே வருகிற மாதிரி அமிழ்தி போன அந்த பொருட்கள் காணும் பொழுது மிகவும் இவர்கள் சோர்வடைகிறார்கள். இவர்கள் அறியாதது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு அவர்கள் பெற்றார்கள். உண்மைதான், பழையவைகள் ஒளிந்து போகிற எல்லாம் புதிதாகின. ரோமர் 6:6 பழைய மனுஷன் சிலுவையிலே அவன் அறையப்பட்டான். ஆனால் நாளாந்த வாழ்க்கையிலே அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நிலைமை அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் நமக்கு மிக அவசியம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் அல்ல, இனி கிறிஸ்துவை எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கிற அந்த வெளிப்படுத்துதல் இல்லாமையினாலே இவர்களது வாழ்க்கை கொரிந்து சபையில் இருந்த பல சகோதரர்களை போல இன்னமாக இந்த வாழ்க்கை, அதாவது இந்த காலகட்டம் முடியும் நேரத்தில் பலர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிக்கும் அந்த நிலையிலே ஜீவித்து பிசாசினாலே தோற்கடிக்கப்பட்டவர்களாகவும் மாமிசத்தினாலே மேற்கொள்ளப்பட்டவர்களாகவும் அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறார். இவர்கள் வாழ்க்கையிலே எவ்விதமான ஒரு வல்லமையோ அபிஷேகமோ எவ்விதமான ஒரு எதிர்பார்க்குதலோ அவர்கள் வாழ்க்கையிலே இல்லை. There is no excitement in their lives. In fact, many have not touched their calling. They still live blinded. அநேகர் தங்களுடைய அழைப்புக்கு குருடர்களாகவே சபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை. ஆவுக்குரிய வளர்ச்சியிலே அங்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்று சொல்லக்கூடியதாக இல்லை. சகோதரர்களே, இயேசு நமக்கு அவரை பின்பற்றுவதும் சொல்லும் பொழுது சில நிபந்தனைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். தேவன் செய்த காரியங்கள் ஒன்று இருக்கிறது, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. தேவன் சொன்னார், ஒவ்வொருவருடைய பழைய மனுஷனையும் ஆதாமின் மூலம் வந்து அந்த பழைய சுபாவம், அந்த பாவ சுபாவத்திற்குரிய காரியத்தை, அந்த பழைய மனுஷனையும் நான் சிலுவையிலே என் குமாரன் இயேசுவுடனே கூட அங்கே நான் அறைந்திருக்கிறேன். அதை நீங்கள் ரோமர் 6:6 வாசிக்கலாம். விசுவாசியாகிய நீ இதை கேட்கும் பொழுது, தேவனுடைய வெளிப்படுத்துதலோடு கேட்டால், இதுதான் மிக பெரிதான ஒரு காரியம். ஜெயம் கொண்ட ஜீவியத்தை நீ ஜீவிப்பதற்கு சிலுவை உன் வாழ்க்கையிலே நடுவிலே இருக்க வேண்டும். Cross must be at the center of your life. It must be at the center. So தேவன் அதை செய்து முடித்தார். ஆனால் நாளாந்த வாழ்க்கையிலே நமக்கு அது அனுபவத்திலே இருக்கும்படிக்கு இயேசு என்ன சொன்னாரோ, லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படிப்பட்டதான வசனங்கள் பெரும்பாலான சபைகளிலே இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகிறதா அல்ல. இது எங்களுடைய பொறுப்பு, எங்கள் மேல் விழுந்த கடமை. தேவன் சிலுவையிலே பழைய மனுஷனை ஆணி அடித்தார். ஆனால் நாளாந்தம் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டு ஜீவியம் ஜீவிக்கும் பொழுதுதான் இயேசுவை பின்பற்றலாமே ஒழிய மற்றபடி அல்ல. இன்றைக்கு பலர் சபையை பின்பற்றுகிறார்கள், போதனைகளை பின்பற்றுகிறார்கள், சபையிலே நடக்கும் காரியங்களை பின்பற்றுகிறார்கள், அதை குறித்து புழுகுகிறார்கள். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மிக சொற்ப பேர். அவரை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக ஆத்துமங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாக, மீன் பிடிக்கிறவர்களைப் போல இயேசுவினாலே மாற்றப்பட்டு அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருப்பார்கள். They will be soul winners. ஏனே நீங்கள் பின் செல்லுங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஏனென்றைக்கு மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் சுவிசேஷ ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் மெய்யாகவே முழு இருதயத்தோடு சபைகளிலே உலகெங்கும் சொற்பமாயிருக்கிறது. Because they follow the pastor, they follow the church, not Jesus. அவர்கள் பாஸ்டரை அல்லது அவர்கள் சபையை பின்பற்றுகிறார்கள். அங்கே நடக்கிற ஏதோ குழுகுழுப்பான கூட்டங்களுக்கு, whether it's youth meeting or picnics, they are interested, but they are not following Jesus. இயேசுவை பின்பற்றுவதற்கு கிரயம் கட்டவன் சுலபமான காரியம் இல்லை. இல்லை, அது நம்முடைய சித்தத்தை அங்கே பாதிக்கிறது, நம்முடைய உணர்ச்சிகளை அது பாதிக்கும், நம்முடைய சிந்தனைகளை அது பாதிக்கும். சிலுவை என்று சொல்லும் பொழுது உடனடியாக நமக்கு தெரியும் தேவன் மரணத்தை குறிக்கிறார். சரீர மரணம் அல்ல, நம்முடைய பழைய மனுஷன் தொடர்ந்து அந்த சிலுவையினாலே அவன் அந்த மரணத்தை சந்திக்க வேண்டும். Cross means death, death to our old life. அது மட்டுமல்ல, it is where the will of God and our will cross. தேவனுடைய சித்தமும் நம்முடைய சித்தமும் குறுக்கிடுகிறது. அந்த நேரத்திலே நம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் மறித்தால்தான் நாங்கள் தேவ சித்தத்தை தெரிவு செய்யலாம். And that's going to hurt you, brother. அது உன்னை பாதிக்க போகிறது. இலகுவான பாதையை இயேசு உங்களுக்கு முன்பாக வைக்கவில்லை. பாதை கடினம், வாசல் மிகவும் ஒடுக்கமானது. கண்டுபிடிக்கிறவர்கள் சொற்ப பேர். சிலர் நன்றாய் தொடங்குவார்கள், முடிக்க மாட்டார்கள். சோ இந்த சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம் நாளாந்து ஒரு ஜீவியமாயிருக்கிறது. அந்த நாளாந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுதுதான் இயேசுவினுடைய ஜீவன் அவருடைய வல்லமை நமக்கூடாய் வெளியே பாய்ந்து செல்லத்தக்கதாய் இருக்கும். And that will be the victorious life. அதுதான் ஜெயம் கொண்ட ஜீவியம். எந்த நேரமும் மற்றவர்களையும் சாத்தானையும் குற்றம் சொல்லாதே. நம்முடைய முதல் இறுதி நமக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவனை திருத்த போறதும் இல்லை, ஒன்று செய்வதும் இல்லை அந்த பழைய மனுஷனை. சகோதரர்களே, மத்தேயு 5:38 நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் வரை சகோதரர்களை இப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். This book is really pasted. I don't know why. ஐந்து 5:38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இப்படி நாங்கள் செய்வது சிலுவையை ஏற்றுக்கொள்வதாகும். கன்னத்தில் நமக்கு அறைய தேவையில்லை. நமக்கு எதிராக ஏதாவது குற்றம் சாட்டினாலே காணும். நாங்கள் உடனடியாக என்ன செய்கிறோம், பழைய மனுஷன் மூலமாக நாங்கள் நிரபராதி என்பதை உடனடியாக வாதாடுகிறோம் இல்லையா? அநேகமான நேரத்திலே நீங்கள் எனக்கு ஆம் என்று சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு உனக்கு தெரியும். We defend ourselves. எங்களை நாங்கள் நிரபராதி ஆக்குகிறோம். We protect ourselves. எங்களை பாதுகாக்க பார்க்கிறோம் பழைய மனுஷனை. We feel sorry for ourselves. எங்கள் பழைய மனுஷனுக்கு பாவம் பார்க்கிறோம். பழைய மனுஷனில் இருந்து வருகிறது எல்லாமே கேடானது. பாவம் பார்க்கிறதோ, அன்போ, பாசமோ எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. மெய்யாகாது தேவனிடத்தில் இருந்து வருகிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய சத்துராதி அவன் சொந்த வீட்டார். இந்த உள்ளே இருக்கும் காரியங்கள் தான் சகோதரர்களை இன்று பலரை தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் நுழைய விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. அதை சொல்லி இதை சொல்லி அந்த பாசரை சாட்டி சேர்ச்சை சாட்டி ஒவ்வொருவரையும் சாட்டி மூப்பர்களை சாட்டி அதான் அப்படி இது அப்படி என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் ஒழிய உனக்கு இருக்கும் பிரச்சனை உனக்குள்ளே இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஜேம்ஸ் சொன்னார் 3:16 நாம் அநேக காரியங்கள் நாம் எல்லாரும் தவறுகிறோம். தன்னையும் சேர்த்து அநேக காரியங்களிலே தவறுகிறோம். ஏன்? அவர்கள் அறிந்தார்கள் பிரச்சனை அங்கே உள்ளே இருக்கிறது. சகோதரர்களே, இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரத்தம் சிந்தப்பட்டு பாவத்தின் தண்டனை நீக்கப்படுகிறது. ஆனால் சிலுவை மூலம் மட்டும்தான் பழைய மனுஷன் அவனுடைய வல்லமையும் அவனுடைய ஆணவமும் பெருமையும் உடைக்கப்படும். சிலுவை மூலம் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. பரிசுத்தாவியானவர் அந்த சிலுவையின் மூலமாக, அதாவது அந்த மரணத்தின் மூலமாக, நாங்கள் அவருக்கு விட்டு கொடுக்கிறதன் மூலமாக அவர் சூழ்நிலைகளை மாற்றி பலவிதமான காரியங்களை அவர் கையாண்டு எங்கள் பழைய மனுஷனை அவனுடைய வல்லமையை அவனுடைய ஆணவத்தை அவர் சதா உடைக்கும்படிக்கே அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். It is to make him powerless and make him weak. அவனை பலவீனமாகவும் மரணத்துக்கு ஏதுவாகவும் அந்த இடத்திலே வைத்திருக்கத்தான் தேவாவியானவர் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலையில் எழுந்த தொடக்கம் படுக்கைக்கு போகும் வரை நாங்கள் இயேசுவினுடைய வருகை மட்டும் அல்லது அதற்கு முன்பதாக அவர் அழைத்தாலும் இந்த வேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார். அதை அறிந்து கொள். இன்றைக்கு இந்த செய்தி உன் இருதயத்திலேயே எடுத்துக்கொள். இதோ இங்கு பாருங்கள், தீமைக்கு கட்டாயம் வரப்போகிறது. இந்த உலகில் இருக்கும் வரைக்கும் தீங்களால் ஒன்று அங்கே யோபுக்கு வந்தது. தீங்கான மனுஷர்கள் எங்களை வந்து துன்புறுத்த போகிறார்கள், பிழை கண்டுபிடிக்க போகிறார்கள், குற்றம் சாட்ட போகிறார்கள். அது குடும்பத்திலே தொடங்கலாம். சதா பிழை கண்டு பிடிக்கிற ஒரு மனைவி இருக்கலாம், அல்லது புருஷன் இருக்கலாம், அல்லது பாடசாலையில் தொடங்கலாம், சபையில் தொடங்கலாம். தேவன் சில காரியங்களை அனுமதிப்பார். இந்த உலகத்தில் இருக்கும் வரை அதில் இருந்து தப்பியோட முடியாது. ஆனால் இங்கு அவர் என்ன சொல்கிறார், தீமையை எதிர்த்து நிற்காதே, உனக்காக போராடாதே, உன் காரியங்களை கர்த்தரிடத்திலே வை. சங்கீதம் 37 படி அவர் உன் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். பார்த்தீர்களா, உன்னோடு வழக்காணி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் உடுப்பை உன்னுடைய போர்வையையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு உன் முகத்தை கோணாதே. இது எல்லாம் சொல்லப்படுவது என்ன, இதை நாங்கள் இதை பின்பற்றும் பொழுது கவனமாய் கேளுங்கள். We are receiving accepting the death of the cross. இதை நாங்கள் பின்பற்றி இதை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் ஆவியானவர் கொடுக்கும் அந்த சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பழைய மனுஷன் அவன் இன்னும் இன்னுமாய் அறையப்படுகிறான் இதை செய்யும் பொழுது. ஆம், 43 வசனம், உனக்கு அடுத்தவனை நேசித்து உன் சத்துருவை உன் எதிரியை பகைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருவை நீ நேசிக்க வேண்டும். இது சிலுவையில் அறையப்படும் காரியம். சத்துருவை நேசிக்கும் பொழுது நீ அல்லது முயற்சி பண்ணும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? பள்ளிய மனுஷன் நானும் இன்னுங்கிறான், அது நமக்கு தெரிகிறது. நான் என் கதைக்கு அவதான் கதைக்க வேண்டும், அவதான் கோவிச்சுட்டு போனவ இல்லையா? உண்மை நாங்கள் எல்லாரும் அப்படி. ஏன் கடினமாக இருக்கிறது? இட்ஸ் தி ஓல்ட் மேன், இட்ஸ் தி ஓல்ட் செல்ஃப், பழைய இந்த மனுஷன். பட் வென் யூ டூ தட், யூ ஆர் நெய்லிங், யூ ஆர் ரிசீவிங் த டெத் ஆஃப் த கிராஸ். அந்த சிலுவை பழைய மனுஷனுக்கு ஆயுதமாக உபயோகிக்கிறாய். அதைத்தான் இயேசு இங்கே சொல்கிறார். இதனால அந்த காரியம் ஆறு தேவன் செய்து முடித்த காரியம், பழைய மனுஷன் அறையப்பட்டான். பட் இவைகள் நாங்கள் செய்யும் பொழுது அவன் அறையப்படுகிறான். Crucifixion. ஆனால் அது செய்து பழகின உடனே அதன் பிறகு அவன் தடுக்க மாட்டான், அதன் பிறகு அவன் எரிச்சலும் கோபமும் கொள்ள மாட்டான். பழைய மனுஷன் இப்பொழுது நீ அவனை அடக்கி இருக்கிறாய். அவர்கள் எதுவும் நினைக்கட்டும், நான் என்னுடைய பங்கை நான் செய்வேன், நான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். யோபு ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் நேரத்திலே தேவன் சொன்னார், அவர்களுக்காய் ஜெபம் பண்ணண்டு. ஞாபகம் இருக்கிறதா? இதுக்கு யாருக்கு ஜெபம் தேவை? யோபுவுக்கு. வந்த சகோதரர்கள் அவனை திட்டிக்கொண்டே இருந்தார்கள், நீ பழகியதனால தான் இப்படி உனக்கு நடந்திருக்குது என்று. மரத்தால் விழுந்தவன மாடரை மிதிக்கிற மாதிரி இப்படி அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஒன்றும் பேச மாட்டார்கள், ஏதோ அது நடந்தது சொன்னால் வரி வினமா நீங்கள் என்னமோ, அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. நல்ல காரியம் செய்தாலும், நல்ல காரியம் தேவனுடைய சித்தத்தை செய்தாலும் புயல் வரும். 2 வீட்டுக்கும் புயல் வந்தது, மறக்க வேண்டாம். எடுத்த உடனே வேற நீட்டக்கூடாது. இப்போ யோபு ஜெபம் பண்ணின பொழுதே அவன் என்ன நடந்தது, அவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வந்தது. When Job prayed, he was accepting the cross. அவன் அந்த சிலுவையை தன் வாழ்க்கையிலே நடுவாக மையமாக எடுத்துக்கொண்டான். சிலுவை உன் வாழ்க்கையிலே நடுவிலே இருக்க வேண்டும். ஆதியாகமம் 2 அதிகாரத்திலேயும் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலேயும் ஜீவ மரத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் தேவன் எங்கே வைத்தார்? நடுவிலே. They were at the center of the Garden of Eden. ஜீவ மரம் நடுவிலே அங்கே இருந்தது. அப்படி இருந்தும் அவர்கள் அதை சாப்பிடவில்லை. தேவன் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், சிலுவையை உன் வாழ்க்கையில் நடுவிலே வை. Let it be at the center of your life, the cross of Jesus Christ. அதன் மூலம் தான் சகல விதமான ஜெயம் கொண்ட ஜீவியமும் ஆசீர்வாதங்களும் சுரந்து அதன் மூலம் மட்டும்தான் வரப்போகிறது. சிலுவையை விட்டு எப்பொழுது ஒரு விசுவாசி அல்லது ஒரு சபை தங்களுடைய ஆவிக்குரிய கண்களை எடுக்கிறார்களோ, எடுத்து தங்கள் சொந்த திட்டத்திலும் சொந்த ஆராதனைகளிலும் சொந்த அவர்களது மீட்டிங்ஸிலும் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, they are getting into witchcraft, மந்திரவாத ஆவிக்குள்ளாய் இந்த சபைகள் இந்த விசுவாசிகள் போகிறார்கள். கலாத்தியர் 3 அதிகாரம் தெளிவாய் கூறுகிறது. If it can happen for the church in Galatia, it can happen for anybody. கலாத்திய சபைக்கு நடக்க முடியுமானால் எவருக்கும் அது நடக்கலாம். ஆம் சகோதரர்களே, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். செய்வது கடினம், ஆனால் செய்யும் பொழுது என்ன செய்கிறாய்? உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறாய். யூ ஆர் ரிசீவிங் டெத். என் உணர்ச்சிக்கு கஷ்டமாக இருக்கிறது பிரதர், அவங்க செய்து துறவும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அந்த சிலுவையை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் புரண்டோடி வருகிறது. அதுதான் இயேசு சொன்னார், சிலுவையை எடுத்துக்கொண்டால் என்று கேட்கிறாயா? இதோ பார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. முதலாவது சபிக்கிறவர்கள் சொன்னால் நீ தொலைஞ்சு போகணும் செத்து போகணும்னு சொல்றது மட்டும் சாபம் அல்ல, இழிவாக தீங்கான வார்த்தைகளை பேசுகிறது, அவதூறான வார்த்தைகளை பேசுகிறது, evil words. நல்ல ஒரு செய்தி இல்லாமல் கூடாத ஒரு செய்தியை அவர்களை குறித்து நாங்கள் பேசுவது, அதுகள் எல்லாமே சாபத்துக்குள்ளாய் வரும். அப்படி நீ கேள்விப்பட்டால் அவர்களை ஆசீர்வதித்து நீ ஜெபிக்க வேண்டும். யூ பிளஸ் தெம், ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீரை ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு தெளிந்த புத்தியை நீ கொடுத்துடலும் ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்கிறேன், உமது ரத்தத்தினாலே அவர்களை நீ காத்து மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, அவர்களை உமது சித்தத்தின் மைது கொண்டு வாரும். இப்படியாய் சொல்லி நீ ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் பேசிய அந்த சாப வார்த்தைகள் உடைக்கப்படுகிறது. வேதம் சொல்கிறது, தீமையை நன்மையால் வெல், overcome evil with good. So you're going to overcome the cursing words or whatever words with good, your good blessings. Powerful. மிகவும் வல்லமையானது. அதுதான் வழி. அதை செய்ய நீ பழக பழக அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள, இப்பொழுது பழைய மனுஷன் தொடர்ந்து அந்த சிலுவையிலே அறையப்பட்டவனாகவே இருக்கிறான். பலருக்கு கடினமாக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார், எப்படி அப்பா நீ அவனை ஆசீர்வதிக்கிறாய் இப்போ? ஏனென்று கேட்டால், நீ நன்றாக பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்திருக்கிறாய், தொடர்ந்து அந்த இடத்திலே வைத்திருக்கிறாய். இதுதான் ரகசியம் பிரதர். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி சொன்னால், உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்த ஒரே சிலுவை. இவை யாவையும் நாங்கள் அரவணைக்கும் பொழுது, when we embrace these things, then death begins to work inside. மரணம் எங்களுக்குள்ளாய் பழைய மனுஷனிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. மரணம் உள்ளே வேலை செய்ய ஆரம்பித்த உடனே 2 கொரிந்தியர் 4 பவுல் சொன்னபடி ஜீவன் நமக்கூடாக பாய்ந்து செல்ல அங்கே வழிகள் திறக்கப்படுகிறது. இப்பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாய். இப்பொழுதெல்லாம் நீ சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உடனடியாக தொடுபடுகிறார்கள், சரதியாக கேட்கிறார்கள், அவர் மிகுந்த ஆவலோடு அவதானிக்கிறார்கள். ஒருவேளை அவர்களும் அதை நோட் பண்ணி இருப்பார்கள், உள்ளே வித்தியாசம் நடந்திருக்கிறது. பழைய மனுஷன் அங்கே அவன் செத்துக்கொண்டே போகிறான். நீ இவைகளை நீ செய்யும் பொழுது உன் பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிரதர், டு வி டு திஸ்? இவைகளை நாங்கள் செய்ய மறந்து போகிறோம். அதிகமான நேரத்தில் எங்களுக்கு செய்ய விருப்பமே இல்லை. மனுஷங்களா இவங்க? ரெண்டு போட்டு பேசாம. ஆனால் இவைகளை செய்யும் பொழுதுதான் இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிஜமாகிறதே, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல். These are all crosses. When we do them, it will kill the old man, the old self. பழைய மனுஷனை அது நொறுக்குகிறது. இதை செய்யும் பொழுது உணர்ச்சி உடனடியாய் மடங்காது, உணர்ச்சியை வெறுத்து. இயேசு அதுதான் சொன்னாய், உன்னை நீயே வெறுத்து உன் சிலுவையை, இந்த காரியங்களை செய்து கொண்டு எனக்கு பின்னாலே வா. அந்த அறுக்கு சிலுவையை எடுத்துக்கொண்டு சொன்னார் அல்லவா, இவைகளை செய்து கொண்டு எனக்கு பின்னாலே வா. தொடக்கத்திலே கடினம், சிலுவை தூக்குறது கடினம், சரியான கஷ்டம். சில வழிகளிலே ஆண்டவர் எங்களுக்கு மற்றவர்களை அனுப்புவார் கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு. இவர்கள் செய்கிறது கஷ்டம், லேஸ் அல்ல. பழைய மனுஷன் இணங்க மாட்டான். செய்து பாருங்க, முதல் தடவையாக உங்களுக்கு லேசா இருந்ததாண்டு. ஓ, இயேசு ஏற்கனவே முன்பு பிதாவினுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் கெத்செமனையிலே என் சித்தம் இல்லை தடுமாறினார். அவருக்கும் கஷ்டமாயிருந்தது. மூன்று தடவை ஜெபம் பண்ணினார், கூடுமானால் இதை எடுத்து போடும். இந்த பாதை, இந்த விதமான ஒரு சம்பவம் எனக்கு வேண்டாம். அவருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் தெரியும் அது தேவனுடைய சித்தம். அப்படி இருந்தும் அவருடைய மனிதன் அந்த சுபாவத்தில் நூறு வீதம் மனிதனாக இருந்தபடியினால் சொன்னார், கூடுமானால் பிதாவை இதை எடுத்து போடும், இந்த பாத்திரத்தை, இந்த சிலுவையும் இந்த அகோரமான கொடூரமான நோவுகளும் மரணமும் வேண்டாம். ஆனால் பிதா ஒரு மரமொழியும் இல்லை. அந்த இடத்திலேயே சொன்னார், இது போகாதிருந்தால் என் சித்தம் அல்ல பிதாவே, உம்முடைய சித்தம். அந்த இடத்திலே இயேசு அந்த சிலுவை மூலம் தம்முடைய சித்தத்துக்கு மறித்தார். அவர் தொடர்ந்து மறித்தவராகவே இருந்தார். ஆரம்பத்திலேயே சொன்னார், நான் என் சித்தத்தை செய்ய வரவில்லை, அவருடைய சித்தத்தை செய்யவே நான் வந்தேன். என் சுயமாய் நான் பேசவில்லை, அவர் என்னென்ன சொல்லி சொல்லுகிறாரோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன நடக்கிறது? அந்த சிலுவை அந்த வேலை செய்யும் அந்த நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு ஒரு வழி, நமக்கு ஒரு வழி அல்ல. அவர் சொன்னால் நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னை நீ வறுத்து என்னை பின்செல் என்று சொல்லி, அதை இதுதான் அவருக்கும். அவர் தன்னைத்தானே வறுத்து இப்படியானது எடுத்துக்கொண்டு தேவ சித்தத்தை பிடித்துக்கொண்டு பிதாவினுடைய திட்டத்தை பின்பற்றினார். பரசுத்தாவியானவருடைய வழி நடத்துதலே இருந்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய கைதட்டக்கூடிய சந்தோஷமான செய்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உன்னுடைய ஜெய ஜீவியத்தின் அடிப்படையான அஸ்திபாரம். உனக்கூடாக வல்லமை புறப்படுவதற்கும், உன் ஜெபங்கள் வல்லமையாய் இருப்பதற்கும், உன் குடும்பத்திலே அங்கு அபிஷேகம் புறப்படுவதற்கும், பிசாசினி காலுக்கு கீழே வைத்திருப்பதற்கும் வல்லமையான ஜீவியம் சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம். மற்றபடி அல்ல. இந்த உலகத்திலே இருக்கும் வரை நிச்சயமாக எங்களை தூசிக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், காரணம் இல்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், அதையும் இதையும் பேசிக்கொண்டு திரிகிறவர்கள், தேவையில்லாமல் எங்களையும் நோட் பண்ணி கொண்டு திரிகிறவர்கள், ஏதோ எங்களுக்கு கவலை மாதிரி சொல்லுவார்கள், ஆடு நனியுதுண்டு ஓனாய் அழுகிறதாம். அதாவது அழுகுது, இது வள்வள் வள்ளன்னு கொண்டு திரிச்சு கொண்டு தெரியுது. ஆனால் அப்படியானவர்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கும்படி காண்டவை சொல்லுகிறார். அது கேள்விப்பட்டதும் உடனடியாய் பழைய மனுஷன் நித்திரை விட்டு எழும்புறது மாதிரி எழும்புறான். My God, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆனால் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பழைய மனுஷன் உருவெடுத்து எழும்ப பார்க்கிறான் அப்படியான காரியங்களை கொண்டு. சிலர் சபையிலேயே இருப்பார்கள் அப்படியாய் சுரண்டுவதற்கு, பின்னாலே கதைப்பதற்கு, சும்மா வந்து போவதற்கு, பலவிதமான மோசங்களை செய்வதற்கு சும்மா இருப்பார்கள். வெளியிடங்களில் இருந்து வந்திருக்கிற நாய்கள் மாதிரி. உண்மையே சொல்லுகிறேன், சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இரட்சிப்பு அடைந்தவர்கள் அல்ல. அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னை குறித்து எச்சரிப்பாயிரே, நீ எங்கே போகிறாய், உன் பாதை நாளுக்கு நாள் வெளிச்சமாகி கொண்டு போகிறதா? நீதிமொழிகள் 4:18 எத்தனை செய்திகளை நீ கேட்டாய், மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, இயேசுவுக்காய் ஜீவிக்கிறாயா, உன் வாழ்க்கையில் வல்லமை இருக்கிறதா, கடைசியாக எந்த ஒரு அசுத்தாவியை துரத்தினாய்? அது விசுவாசிகளை பின்தொடரும் முதலாவது அடையாளமே. அது உனக்கு தெரியுமா? இன்னும் எத்தனை ஞாயிறு, இன்னும் எத்தனை கூட்டங்கள், இன்னும் எத்தனை ஊழியர்கள் வெளியிலே இருந்து வர வேணும்? பிரசங்கத்துக்கு மட்டும் குறைவே கிடையாது, அதை விட குறைவில்லை பாடல்களுக்கு. விடிஞ்சா பொழுதுபட்டா பாடல்கள், வார்த்தையை கவனிப்பதில்லை. தேவன் வார்த்தையில் என்ன சொல்கிறார் என்று கவனிப்பதில்லை. பாடல் பாடல் பாடல், பாடல் கூட்டங்கள், பாடல் கச்சேரிகள், இன்னிசை இன்னிசை இசை கூட்டங்கள், அதுக்கு ஒரு தேவ பாடல்கள் என்றும் பெயர் வச்சு விடுவார்கள். இது கடைசி காலம். சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவியம். இங்கே 46 வசனத்திலே உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி, அதாவது உலகத்தில் இருக்கிற மதத்தில் இருக்கிறவளும் அப்படியே செய்கிறார். உங்கள் சகோதரர்களை மட்டும் நீங்கள் வாழ்த்தினால், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ அப்படி என்று சொன்னால், நீங்கள் விசுவாசியத்தை செய்கிறது என்ன? டாக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படியே செய்கிறார்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை செய்கிறார்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்க. That will be perfect as your father is perfect. We are going towards perfection. பூரண சற்குணம், பரிபூர்ணம் அடைய நாங்கள் முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் பரிபூர்ணம் உடனடியாக இப்பொழுது அடைந்ததல்ல. பவுலும் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று நான் சொல்லவில்லை. எப்படியாக பெர்ஃபெக்ஷனுக்கு நாங்கள் போறது? There is only one way. A life sacrificed, a life crucified. சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம். இப்பொழுதே சொல், யாராவது உனக்கு குற்றம் சாட்டினால், உன்னை குறித்து பின்னாலே கதைத்தால், ஏதாவது நீ செய்யாதது ஒன்றை சொன்னால், உடனடியா என்ன வருகிறது, என்ன வருகிறது உனக்குள்ளே இருந்து? அதுவும் அதுகளோட என்னட்டே வந்து சொன்னால், உனக்கு தெரியாமல் போவியா வீட்ட சொல்லே, போய் சமாதானம் இருக்குமா? கால தொட்டு யோசிச்சு யோசிச்சு, வெங்காயம் வட்ட யோசிச்சு, பச்சை வச்சு காவட்ட யோசிச்சு யோசிச்சு, கையையும் வெட்டி அதையும் யோசிச்சு யோசிச்சு பாருங்க. எப்படி கேட்கலாம், மனதில் வேலை செய்துட்டே இருக்கு. சாரி, அவர் செய்தது படுபொலை. சாத்தானாலே உபயோகிக்கப்பட்டார்கள். அநேகம் பிசாசுகள் சபையில் இருக்கும் என்று நான் சொன்னேன். அதையே செஞ்சுட்டு அதை செய்கிற பழைய மனுஷன், அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு பவுடர் போட்டு அவனுக்கு பெர்ஃப்யூம் எல்லாம் அடித்து எழுப்புகிறாய். எழும்பு எழும்பு மினி எழும்பு எழும்பு சியோனே எழும்பு, பழைய சியோன் எழும்பி உன் யுத்தத்தை பண்ணு. அப்படி தானே செய்கிறோம். யோசிக்க யோசிக்க கோபம் வருதா இல்லையா? ஓ, அதுக்கு பிறகு தெருவில் போற நேரம் கண்டா தப்பி தவறி மார்க்கெட்ல அப்பா. இப்ப நல்லா உச்சகட்டத்துக்கு வந்துட்டு, சிலுவையில் இல்லை கீழையும் இல்லை, பால் முன்னால நிற்குது. பழைய மனுஷனை குறித்து நான் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு எதையாவது அதிக தேவையில்லாம நாங்கள் பேசிக்கோட்டு, என்ன ஒரு மாறி போறீங்களா அவர் கேட்கிற ரெண்டு வெப்பமே? ஏ, உங்களுக்கு என்ன என்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், நீங்க ஆச்சதெல்லாம் துளாஞ்சது. This one. So the cross is not applied. நான் இதை உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறேன், யாரும் இதிலே தள்ளுபடி அல்ல. ஒவ்வொரு மெய்ப்பனும் ஒவ்வொரு போதும் இதை நாங்கள் அனுபவத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையானால் வெறும் பிரசங்க. எவரையும் தொடாத உப்பு புளி இல்லாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. பட் யூ கேன் சீ பிரதர்ஸ், கவனமாய்க்கு, சிலுவையினாலே செதுக்கப்பட்டவர்களை பார்த்தால் 5 நிமிஷம் கணக்க உடைப்பட்டவர்கள். இயேசுவின் பாதத்திலே செல்ல வேண்டிய எல்லாவற்றையும் வைத்தவர்கள். அதை குறித்து அவர்களுக்கு பேசப்பட்ட காரியங்களோ நெருக்கங்களை குறித்து பேசிக்கொண்டு தெரியாதவர்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியத்துக்கு படும் மோசமான ஒரு பயங்கர ஒரு அசுத்தாவி ஒன்று இருக்கிறது. அதன் பேர் செல்ஃப் பிட்டி. ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 16 அதிகாரத்திலே இயேசு எருசலேமுக்கு போகும் நேரத்திலே பேதுரு அவரை ஒரு பக்கத்தில் அழைத்து ரிபியூக்டிங் அவரை கடிந்து கொண்டார். பேதுரு ஆண்டவருக்காக பாவம் பார்க்கிறார். என்ன செய்கிறார்? அவருக்காக பாவம் பார்க்கிறார். இயேசுவினுடைய உள்ளான அந்த மனுஷனுக்கு பாவம் பார்க்கிறார். நீர் போகக்கூடாது, அங்கு போனால் அங்கு அவர்கள் கொலை செய்வார்கள், நாங்கள் இவ்வளவு நாளும் உம்மோடு கூட இருந்தோம், நாங்கள் உண்மை தடை பண்ண வேண்டியது எங்களது பொறுப்பு. ஓ லார்ட், கம் ஆன், யூ மஸ்ட் பிட்டி யுவர் செல்ஃப். நீ உண்மை குறித்து யோசிக்கிறது இல்லையா? உங்களோட வாழ்க்கையும் பார்க்கச்சானே வேணும். ஆண்டவருக்கு தெரிந்தது. இது பேதுரு பேசவில்லை, இது வேறொரு ஆள் பேசுது. எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். சொன்னான், நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று இயேசு சொன்னார். உனக்கு மாமிசமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்படுத்துதல், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன். இப்பொழுது இதை இயேசு கொண்டே அவன் சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே. Get thee behind me, said. இம்மா தேவனுடைய காரியங்களை மையமாக வைக்காமல் மனுஷருடைய காரியங்களை மையமாய் வைக்கிறாய். சகோதரர்களை, சாத்தானினுடைய தொழிலும் பழைய மனுஷனுடைய தொழிலும் இந்த உலகத்தின் காரியங்களை மையமாக வைப்பதுதான் என்பதை மறந்து போகாதே. இன்றைக்கு They keep the things and whatever the things for man at the center, but not the things of God. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை மையமாக வைக்க விடவே மாட்டான் பழைய மனுஷனும் பிசாசும். So God the Lord is rebuking. Get thee behind me. இந்த பாவம் பார்க்கறதெல்லாம் சரிவரவே வராது. ஸோ சகோதரர்கள், இவைகளை வெறுத்து நாங்கள் இயேசுவை போல் தேவ சித்தத்தை செய்ய முன்னாக போகும் பொழுது அது எங்களை பாதிக்கும். அது அந்த சிலுவை எங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். சரீர மரணம் அல்ல, அதை குறித்து இயேசு சொல்லவில்லை. சிலர் இரத்த சாட்சிகளாக மறிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் யார் என்பது தெரியாது. இங்கே பழைய மனுஷனை தொடர்ந்து அந்த மரணத்திலே வைத்திருக்கத்தான் அதை குறித்து நாங்கள் ஆராய்கிறோம். அதுதான் ஜீயம் கொண்ட ஜீவியம், வேறு ஒன்றும் அல்ல. சோ இதை குறித்து தான் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 12:24-25 அந்த கோதுமை மணியை குறித்து, அந்த கோதுமை விதை அல்லது தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்க, நான் அது உங்களுக்கு விளங்கும்படிக்காய் அதை வடிவாய் சொல்லியிருக்கிறேன். அந்த தேங்காய் ஒன்று பிடுங்கி அதை சும்மா வைத்திருந்தேன் சொன்னால் ஒன்றுமே ஆகாது. ஆனால் அது மேலே இருக்கிற அந்த பொச்சுமட்டை உக்கி அது சரியாக முளைக்க வேண்டிய இடத்திலே அதை நாட்டி அது மணலுக்கு கீழே அதை போய் இருக்கும் பொழுது இயற்கையாகவே வெயிலும் மழையும் இன்னும் வெப்பமும் அதை முளைக்க பண்ணும் அந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறது. அந்த வெளி, அந்த தோற்றம் பொசுங்கி எல்லாமே போய் இத்து போய் அந்த பொச்சுமட்டை இனி அதில் இருந்து உள்ளுக்கு இருந்து ஒரு நாள் ஒரு முளை ஒன்று வெளியே வருகிறது. இதுதான் இயேசு உனக்கும் எனக்கும் வைத்திருக்கும், இந்த உலகத்தில் இருக்கும் நம்முடைய எதிர்கால அற்புதமான ஒரு வாழ்க்கை. This is the miraculous life that Jesus has for you. ஒரு ஜீவன் விட வேண்டியதாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. இயேசு வைத்திருக்கும் அந்த அற்புதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இதை விட வேண்டும். இதை பிடித்து கொண்டால் அதை விடுவோம். One life to give up and one life to gain. If you don't give up this life, you will never get the life of Jesus. So, இந்த நாளாந்தம் நடக்கும் இந்த உலகத்தில் இயற்கையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெயில் மழை வெப்பம் இவை யாவும் அந்த வெளிய தோற்றத்தை அதை கெடுக்க பண்ணி அந்த முளையை கொண்டு வருகிறது போல அந்த தேங்காய் விட்டு கொடுக்கிறதா இல்லையா? அது ஒன்றுமே செய்கிறதில்லை. ஆனால் நாங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த புதிய ஜீவன் புதிய சிருஷ்டி வெளியே வர ஆரம்பிக்கிறது. அந்த புதிய சிருஷ்டியோடு பரிசுத்த ஆவியானவர் வெளியே வர ஆரம்பிக்கிறார். When your spirit flows out, the Holy Spirit will flow with your spirit. நம்முடைய ஆவி வெளியே வந்து ஜனங்களை அங்கே சந்திக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தான் வெளியே வருகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். ஒரு கொரிந்தியர் 4 அதிகாரம். இதுதான் இந்த முறைகள், வேறு மாற்றப்படி அல்ல சகோதரர்களே. சிலுவை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் இதுதான் ஆண்டவர் கூறிய காரியம். பலருக்கு இது தெரிகிறது இல்லை. சிலுவை எடுக்கிறா எதை எடுக்கிறது? Accept whatever that comes on your life. சில காரியங்கள் பிசாசினாலே கொடுக்கப்படுகிறது, உண்மைதான். நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அதை பலவித வித்தியாசமான விண்ணப்பங்களோடு ஜெபம் பண்ணி அதை நீ உடைத்தறியலாம். ஆனால் சில காரியம் ஆண்டவர் அனுப்பும் பொழுது அது நம்முடைய அந்த பழைய மனுஷனை கொன்று போடவே அவைகளை அனுப்புகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்துழைக்காமல் பழைய மனுஷனை அந்த சிலுவை மரணத்தின் நிலையிலே வைத்திருப்பது கூடாத காரியம். ஆம், பழைய மனுஷனுக்கு பாசங்கள் உண்டு, அவனுக்கு அன்பு உண்டு, கெட்டு போன அன்பு. அநேகமா அந்த அன்பின் மூலமாகத்தான் 199:9 வாலிபர்கள் தங்களது பார்ட்னர்ஸை சூஸ் பண்ண ஆளையால் பார்த்து ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு அநேகமான நேரத்திலே அது கெட்டு போகிறது. ஏன்? அது பழைய மனுஷனுடைய கெட்டு போன தேவனுக்குரியது அல்லாத அன்பும் பாசமும் அக்கறையும். நாளடைவிலே அது நோந்து போம். இப்படிப்பட்டதானவைகளை வெறுக்கும்படிக்கு இயேசு சொல்லுகிறார். மத்தையு 10 அதிகாரம் எடுங்கள். மத்தையு 10 36. ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதை சொன்னது உடனே அன்பையும் பாசங்களையும் வீட்டிலே உறவு முறை அன்புகள் தகப்பன் மகள் மகன் மனைவி, நான் சொல்வது உங்களுக்கு கேட்கிறதா? This is natural love, soulish love, ஆத்மாவில் இருந்து வருகிற அந்த அன்பும் அந்த பாசமும். என்ன சொல்லுகிறார்? நீ உன் புருஷனை என்னை விட நேசித்தால் என்னுடைய ராஜ்யத்துக்கு என்னுடைய திட்டத்துக்கு நீ பாத்திரனா அல்ல, மனைவியை நீ என்னை விட கூட நேசித்தால் நீ பாத்திரனா அல்ல, பிள்ளையை நீ நேசித்தால் என்னை விட நீ எனக்கு பாத்திரனா அல்ல. இப்பொழுது எனக்கு சொல்லுங்கள், இது சபையிலே கூறப்படுகிறதா? சபையிலே இவைகள் நடுத்தரமாய் வைக்கப்படுகிறதா? அதனாலே தான் கொஞ்சம் ஏதாவது நடக்கட்டும் பிள்ளைக்கு, வேறு ஒரு சபை. ஏலி தன் பிள்ளைகளை கனம் பண்ணி நான் தேவனை விட இரண்டு பேரையும் இழந்தான். தேவன் சொன்னார், பி கேர்ஃபுல், என்னை விட உன் பிள்ளைகளை நீ கனம் பண்ணுவது என்ன என்று கேட்டார். கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டி, உனக்கும் தேவனுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அன்பு அவர்களை விட மேலாக இருக்கணும், அப்பத்தான் நீ கண்டிக்க போகிறாய். அல்லது அவர்களை அந்த பிள்ளையான அன்பின் கூட உன்னுடைய பழைய அந்த பழைய மனுஷனின் அன்பு பாசத்துக்கூடாக உன்னுடைய அழைப்பை விட்டு விலகி இன்னும் ஒரு இடத்துக்கு நீ போவாய். சபையா இல்லை, இப்படித்தான் இவர்களுடைய எண்ணம். ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் இல்லை. ஒரு சகோதரி சொன்னால், நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்த நேரத்திலே அங்கேயே ஒருவர் செய்தி கொடுத்தார். அந்த செய்தியிலே வந்தது ஒரே ஒரு சொல் அவளுக்கு கேட்டதாம், நீ விட்டு வந்த இடத்துக்கு திரும்பி போ, அவ்வளவுதான். ஆகாருக்கும் அதுதான் கூறப்பட்டது. பிரச்சனைகளை தப்பி ஓடின பொழுது போய் அடங்கியிரு அங்கே. பழைய மனுஷன் பிரச்சனைகளுக்கு தப்பி ஓடுகிறான். பழைய மனுஷன் தன்னை நிரபராதி ஆக்குகிறான். பழைய மனுஷன் தன்னை தனக்காக டிஃபெண்ட் பண்ணுகிறான். பழைய மனுஷன் தனக்கு பாவம் பார்க்குகிறான். தன்னை மையமாக வைத்திருக்கிறார். நீ மையம் அல்ல, சிலுவை மையம், இயேசு கிறிஸ்து மையம். அங்கே இருந்துதான் உண்மையான வல்லமை உள்ள ஜீவியம் வெளியே வரப்போகிறது. இன்றைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், the power that is going to come through a crucified life, the devil hates it. பிசாசுக்கு பிடிக்காத காரியம் சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம். எப்பொழுது நான் யோசிப்பேன், ஏன் பவுலுக்கூடாக பயங்கரமான அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமையும் புறப்பட்டது? அவனுடைய ஹேங்கர்சீஃப்ஸை கொண்டு போய் போற நேரத்தில் அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடியதான். விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தாராம். Because he was receiving the cross all the time. சிலுவை சுமந்த அறையப்பட்ட அந்த ஜீவியம் அவன் ஜீவித்தான். அதனாலே சொன்னான், மரணம் எங்களுக்குள்ளும் ஜீவன் உங்களுக்குள்ளும் வேலை செய்கிறது. இந்த வாக்குவாதமும் வேண்டாம். நீண்ட நேரம் ஜெபிக்கலாம், ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் மிக முக்கியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, யோசேப்பு குற்றம் சாட்டப்பட்ட பொழுது பேசாமல் இருந்தான். அவன் சகோதரர்கள் அவனை பிடித்து குழிக்குள்ளே போடும் பொழுது பேசாமல் இருந்தான். அவனை அடிமையாய் விற்கும் பொழுது பேசாமல் இருந்தான். தேவன் எவ்விதமாய் அவனை வழி நடத்தினார். சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்பதாக, மினிஸ்ட்ரி அவருடைய கையிலே கொடுப்பதற்கு முன்பதாக, பாருங்கள், ஒரு குற்றமும் அவன் செய்யவில்லை. போதிபாருடைய வீட்டிலே இருக்கிறான். அங்கே அவனுடைய மனைவி அவளுக்கு எந்த நாளும் கண்ணை போட்டுக்கொண்டே இருந்தாள். நடந்தது உங்களுக்கு தெரியும். அவன் வந்ததும், புருஷன் போத்திபார் வந்ததும் குற்றம் சாட்டுகிறாள். அவன் இணங்காதபடியினாலே அவன் ஒரு சொல்லும் கேட்காமல் இவனை பிடித்து மறியலிலே போடுகிறான். அப்பையும் அவன் ஒன்றும் பேசவில்லை. எப்படிப்பட்டதான ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம், ஒன்றும் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. முதலில் வீடு இல்லை, சகோதரர்கள் இல்லை, பொருட்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒரு வீட்டிலே வேலைக்கு இருந்தேன், அதிலே கொஞ்சம் பதவி இருந்தது, அதுவும் இல்லை. இப்பொழுது மறியல். தேவன் எங்கே? அங்கே ஒருவர் அங்கே சொர்ப்பணம் காண்கிறார். அவனுடைய சொர்ப்பணத்தை இவன் அதில் விளக்கத்தை கொடுக்கிறான். கொடுத்து இப்பொழுது பழைய மனுஷன் யோசேப்புக்குள்ளாய் வெளியே வருகிறான். அவன் என்ன சொன்னான்? தயவு செய்து நீ பார்வோனால கௌரவிக்கப்படும் நேரத்திலே என்னை மறக்காதே. நான் குற்றமில்லாமல் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஒன்றும் நான் செய்யவில்லை. மறக்கக்கூடாது, சரியா? மறக்கக்கூடாது. நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. பார்த்தீங்களா? அதற்கு பிறகு வாசிக்கிறேன், காலங்கள் கடந்து 2 வருடம் கடந்தது. ஓ மை காட், அவன் கெஞ்சி தனக்காக போராடியும் அங்கு ஒன்றும், அவன் அவனை மறந்து போனான். தேவன் அப்படியும் செய்வார். எங்களுடைய அந்த பழைய மனுஷன் சரியான அடக்க நிலைக்கு வரும் மட்டும். 2 வருஷம் இன்னும் கடந்து போய்த்தான். நான் சொல்வதை கொஞ்சம் கேள். காத்திருப்பது நீண்ட நாளாக பழைய மனுஷனை கோமாக்கு கொண்டு வரும். கோமா, கோமாவில் இருக்கிறார் என்று சொல்ல, அதிலேயே இருக்க வேண்டும். காத்திருப்பது, காத்திரு என்ன ஆண்டவரே தேவனே, வெயிட்டிங் டைம் கில்ஸ் த ஃப்ளஷ். நானும் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒன்றுக்கும் என்ன கூப்பிடுறீங்க இல்லை பிரத, 10 வருஷம் இருக்கிறேன் பார்க்குறேன், ஆஹா ஆக கூட்டி கொண்டு திரியிறேன். கொஞ்சம் இரு, ஆண்டவர் உன்னை அவதானித்துக் கொண்டே இருக்கிறார். உன்னுடைய நேரம் வருகிறது, வந்திருக்கிறது. அந்த 2 வருஷமும் முடிஞ்ச உடனே இப்ப பார்வோன் ஒரு கனா ஒன்று காண்றான். எப்படி சூழ்நிலைகள், ஓ காட், இப்ப இவர் இப்ப ஞாபகப்படுத்துறார், எனக்கு கண்டதை விளக்கப்படுத்தினவர் எப்படி இருக்குது. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, Now the time has come. அப்படிப்பட்டதான் ஒரு சிங்காசனத்தில் இருந்து அவன் எகிப்து அனைத்தையும், அவன் தேவனுடைய வழி நடத்துதலிலே அந்த சாப்பாடை அவன் கொடுக்க போகிறான். அதற்காக உள்ளே சிலுவை செதுக்க வேண்டியதாக இருக்கிறது. பெருமை அவனை விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. அவனுடைய சகோதரர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்காக அவன் மனம் தக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லது அவன் என்ன செய்திருப்பான், யோசிப்பு இப்பதான் வாங்க, நான் பார்த்திருந்த நான் இந்த நாளுக்கு வாங்க. அவன் அப்படி செய்யவில்லை. ஏன், சிலுவை அங்கே வேலை செய்திருக்கிறது. உனக்கு வேலை செய்யுதா, சிலுவை வேலை செய்கிறதா, நாளாந்தம் வேலை செய்கிறதா, சிலுவையை அரவணைக்கிறாயா, அல்லது ஆணியோடும் சுத்தியலோடும் திரிகிறாயா, மற்ற ஆக்களை அறைவதற்காக. அதுக்கும் ஆக்கள் தேவைதானே பிரதர், ஊழியத்துக்கு. சரி, நீ அதை எடுத்துக்கொள், நல்லது. எங்கு போய் முடிகிறாய் என்பதை பார்ப்போம். ஆம், ஒரு சகோதரி நரகத்தை பற்றி ஒரு ஆளுக்கு சொல்ல, கடைசியில் அவர் சொன்னாராம், குடிகாரர் ஒரு ஆள், செம்மா இருங்க பிள்ளை, நரகத்திலுக்குமா ஆக்கள் தேவைதானே, தும்பையா அங்கே போடுற பற்ற வைக்க. எப்படி பழைய மனுஷனை பார்த்தீங்களா, ரட்சிப்பு எவ்வளவு மேலானது என்பதை பார்த்தீங்களா. ஓ, என் தேவனே, என் ஆண்டவரே. இயேசு வந்து உலகத்திலே ஆளுகை செய்து பரிசுத்தவான்களோடு கூட இங்கே இருக்கும் நேரத்திலே நித்தியத்துக்குமாக நரக நெருப்பினுடைய புகை பூமிக்கு வெளியால் வந்து அப்படியே போகிறதை எல்லா பரிசுத்தவான்களும் பார்க்கறதுக்கு விடுவாராம் என்று ஏசையா புத்தகம் முடிகிறது. வாசித்து பார், அந்த நரக புகை எல்லாரும் பார்ப்பாங்களா. அப்போ நீங்கள், நாங்கள் போய் பார்த்து பார்த்தீங்களா, கடவுளே அந்த புகையை பாருங்க. அது நித்தியத்துக்குமாய் இருக்குமாம் சகோதரர்களே. தட் ஸ்மோக், சகோதரர்களே, இத்தனை காரியங்களோடு தேவன் நம்மோடு பேசுகிறார். உனக்காக வைத்திருக்கும் அந்த அற்புதமான அந்த அழைப்பின், அந்த திட்டத்தின் வாழ்க்கையை அதை பிடித்துக் கொள்வதற்கும் அதிலே ஜெயம் கொள்வதற்கும் இந்த சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியத்தை விட வேறு ஒரு ஜீவியம் உனக்கும் எனக்கும் தேவன் வைக்கவில்லை. நோ, நீ தொடர்ந்து நீ ஆவியிலே ஜெபிக்க வேணும், தொடர்ந்து வேதத்தை நீ தியானிக்க வேணும். ஆவியிலே தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது உன் ஆவியை அது கட்டி எழுப்பி பலப்படுத்தி அது உன்னை ஆவியிலே ஜீவிக்கும்படி செய்யும். மாமிசத்துக்குள்ளாய் போக விடாது. சொல்ல போனால் மாமிசத்தை அது இன்னும் இன்னமாய் பலவீனமாக்கும், மனம் கிடந்து பதறும். கொஞ்ச நாட்களாக உங்களோட மனம் பதறி இருக்கலாம், நீ ஆவியிலே தொடர்ந்து ஜெபம் பண்ணு. இப்பொழுது வாயை மூடிட்டு பேசாம இல்லையா, ஏன் பழக்கி போட்டாய், பேசாம இரண்டு மலைக்கு போட்டாய், தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தொடர்ந்து. ஆம் சகோதரர்களே, சோ தேவனுடைய அழைப்புக்கும் அவருடைய திட்டத்துக்கும் நடுவிலே வருகிற எந்த ஒரு அன்போ, எந்த ஒரு பாசமோ, எதுவோ தவிர்க்கப்பட வேண்டும். என்ன பாசமாயிருந்தார், லூக்கா 9 அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த 58-59 அந்த வசனங்களிலே ஒருவன் சொன்ன, நான் உண்மை பின்பற்று முதலில் போய் நான் அப்பாவை அடக்கம் பண்ணட்டும் என்று அவர் சொன்னார். மாரித்தோர் மாரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. அவன் அதற்கு கீழ்ப்படிந்து செய்திருந்தால் சிலுவையை எடுத்துக்கொண்டான். கஷ்டம்தான், கஷ்டம். ஆனால் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் அந்த சிலுவை பழைய மனுஷனை நொறுக்கி அந்த இடத்திலே வைத்திருக்க அவன் அதை தேர்வு செய்தான். இப்போ உங்களுக்கு விளங்குறதா, சிலுவை எடுக்கிறன்றா என்னண்டு? ஆமாம். இன்னும் ஒருத்தன் சொன்னால், உமக்கு பின்னால் வருவேன், ஆனால் நான் போய் முதலில் என் வீட்டாரிடத்திலே பாய் சொல்லி வர வேண்டும், குட் பாய், எல்லாம் முத்தம் கொடுத்து அம்மாக்கு அப்பாக்கு தாத்தாக்கு ஆன்டிக்கு. ஆண்டவர் சொன்னார், கலப்பையின் மேல் கையை வைத்து பார்த்தீங்களா, நாங்கள் நினைக்கிறோம் பின்பற்றுறது லேசண்டா, இல்லைமெனே லேஸ் இல்லை. பின்னிட்டு பார்க்குறவன் தேவனுடைய ராட்சத்துக்கு பார்த்தறன் அல்ல. அதாவது உன் பாசங்கள் அனைத்தும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும், உன் பழைய மனுஷனின் அன்பு எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆண்டவர் இப்போ என்று சொன்னால் நாளைக்கு வரேன் என்று சொல்வது கீழ்ப்படியாமை. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், இந்த ஜீவியத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார். The devil is totally defeated for this kind of life. இப்படிப்பட்டதான ஜீவியத்துக்கு சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவனாகவே உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருப்பான். ஆம் சகோதரர்களே, வேறு மாற்றுப்படையல்ல. அந்த மரம் ஏதேனின் நடுவிலே இருந்தது, அதே வழியிலே நன்மை தீமையும் அறியத்தக்க மரமும் நடுவிலே இருந்தது. வாசித்து பார், நடுவிலே தேவன் உனக்கு சொல்லுகிறார், சிலுவையை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் வாழ்க்கையில் நடுவிலே வை. That is power. Power. தேவனுடைய வல்லமை உன் ஜெபச்சு கூடாய், உன் சொற்களு கூடாய், உன் வாழ்க்கையிலே வேலை செய்யும் இடத்திலே, உன் குடும்பத்திலே அது பாய்ந்து சென்று கொண்டே இருக்கு. சாத்தான் அதை முறியடிக்க முடியாது, முறியடிக்க முடியாது. No, never. And God will bring you to the position where He has planned for you. அவர் ஏற்கனவே திட்டமிட்ட யோசேப்பு போல அந்த இடத்துக்கு ஆண்டவர் உன்னை அந்த இடத்திலே வைப்பார். இப்பொழுது நீ எல்லாருக்கும் இறக்கம் நீ காட்டப் போகிறாய். May the Lord be with you. Amen.